ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவம்பாவை. தலைப்பு: முன்னி கடலை. தொடர்ச்சி. வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
உடையாள் என்று சொல்லும் பொழுதே தண்ணீர் பிரிவிலா எங்கோமான் என்று சொல்லிவிட்டார். ஆகவே உமையன்னையை சொல்லும் போதெல்லாம் உமையன்னை சுவாமியின் இடப்பாகத்திலே இருக்கின்றார். ஆகவே அங்க சுவாமியும் சேர்த்துதான் அங்க நாம கொள்ள வேண்டும். அதுல சந்தேகமே இல்லை. ஏன்னா ஏற்கனவே அவர் வந்து கோயில் மூத்த திருப்பதிகத்திலே அடிக்கடி நான் கூறி வருகின்றேன், இப்போ உடையாள் உந்தன் நடுவிற்கும் உடையாள் நடுவில் நீரத்தின் பாடியிருக்கின்றார்கள். ஆகையினால சுவாமியை விட்டுவிட்டு அம்பாளை மட்டும் தனியா வழிபடுறதோ, அம்பாளை விட்டுவிட்டு சுவாமியை மட்டும் தனியா வழிபடுறதோ, அது சைவ சித்தாந்த வழிபாடு அல்ல. அதுதான் அப்பர் பெருமான் திருவாக்களையும் பார்த்தோம். வளர்மதி கண்ணியினானை வார்குளலாளோடும் பாடி என்று சொன்னது போல இணைத்தேதான் பாடுவோம். அதுதான் அங்க முக்கியம். ஆகவே முகிலானது நீர் உண்டு கார்முகிலாக விளங்குவது, சக்தியானது அருள் சூழ் கொண்ட நிலை என்று சொல்வார்கள். ஆக சக்தி நிபாதம் என்று சொல்வார்கள் அல்லவா. நிபாதம் என்பது வீழ்ச்சி, திருவருளின் வீழ்ச்சி, அதைத்தான் சத்தியநிபாதம் என்பார்கள். ஆகவே எங்கோமான அன்பர்க்கு அவள் முன்னி சுரக்கும் இன்னருள் என்பது எங்கோமான அன்பர்களிடத்திலே அவள் திரோதன சக்தியாக விளங்காமல், யார் உமையன்னையார், திரோதன சக்தியாக விளங்காமல் அருட்சக்தியாக இல்லையா முற்பட்டு, அதைத்தான் அவள் முன் முன்னி என்றார். பாடல வருது பாருங்க, முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே. முன் சுரக்கும்னு வருது, அந்த முன்ன வந்து முன்னி என்பதற்கு முன்னால சேர்த்துக்கணும். நான்காம் அடியில முன்னின்னு தொடங்குது இல்லையா, முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளேன்னு வருது. அந்த முன் என்பதை வந்து முன்னிக்கும் முன்னதாக வைத்துக் கொள்ள வேண்டும். முன் முன்னி என்று அங்கே நாம வார்த்தைகளை சேர்த்துக் கொள்ள வேண்டும். முன் முன்னி என்றால் முற்பட திருவுளம் கொண்டு, முற்பட திருவுளம் கொண்டு என்று எழுதியிருக்கின்றார் என்றால் அதில் ஒரு சித்தாந்த விளக்கத்தை நாம் வித்து உணர வேண்டும். அதாவது பிற்பட விளங்குதல் முற்பட விளங்குதல் இரு நிலைகள் சக்திக்கு உண்டு. ஆன்மாவை முன்னிறுத்தி தான் திரோதாயியாக மறைந்து கொண்டு அந்த ஆன்மாவின் குணவழி விட்டு படிப்படியாக அந்த ஆன்மாவை திருத்துதல், அதான் பேதித்து நம்மை வளர்த்தல் என்பது. வளர்ந்து அந்த பக்குவ முதிர்ச்சி ஏற்பட்ட பிறகு அந்த ஆன்மாவை எடுக்கணும், பிறவி கடலிருந்து எடுக்கணும். வளர்த்து எடுத்த பைவழின்னு சொன்னார் இல்லையா. அப்ப எடுக்கும் போது என்ன பண்ணுவாங்க, அப்படி மறைந்து இல்லாமல் அந்த சக்தி வெளிப்படும், வெளிப்பட்டு அந்த திரோதான நிலையிலிருந்து நீங்கி அருட்சக்தி என்ற நிலைக்கு அது வரும். முற்சிரமணவு முற்சினமருவு திரோதாயி கருணையாகி திருந்திய சத்தினிபாதம் திகழும் அன்றே என்று சிவபிரகாசத்தில் படித்தோம் அல்லவா. இறைவனை ஒப்பு மலபரிபாகம் இந்த நிலைகள் ஒரு ஆன்மாவுக்கு வந்துவிட்டால் இல்லையா, அப்போ அந்த ஆன்மாவிடம் அந்த சிவசக்தியானது மறைப்பாற்றலாக விளங்காது. அந்த ஆன்மா உணரும்படி அது அந்த ஆன்மாவிடத்திலே முற்பட்டு விளங்கும். அதான் அருட்சக்தியாக விளங்குதல். அதைத்தான் முன் முன்னி சுரக்கும் என்றார். முன் என்பது முற்பட முன்னி திருவுளம் கொண்டு சுரந்தருளும் என்பது அந்த சத்தினி பாதமாகிய அருள் வீழ்ச்சியே இங்கே குறிப்பிடுகின்றது. இறைவனுடைய அடியார்கள் இறைவனை ஒப்பு சிவபுண்ணியம் செய்வார்கள். இறைவனுடைய அடியார்கள் சிவபுண்ணியம் செய்வதனாலே அவர்களுக்கு இருவினை ஒப்பு ஏற்படும். இருவினை ஒப்பு அதாவது இன்ப துன்பங்களிலே சம நோக்கு வந்துவிடும். இரண்டுமே பந்தம்தான் என்று அவர்கள் கருதி அவற்றை ஒப்ப நோக்கி அவற்றிலே பற்றை விட்டு விடுவார்கள். சிவபுண்ணியத்தை மேன்மேலும் செய்வதில் தான் அவருடைய பற்று முழுக்க இருக்கும். அப்போ ஆணவ மலமானது சக்தி நன்கு கெட்டு தேய்ந்துவிடும். அது மலபரிபாகங்கிற நிலை. ஏன்னா அது மேலும் மேலும் ஆணவ சக்தி கெடுவதற்கு ஏற்ற சூழல் ஏற்படும். இருவினை ஒப்பு வந்துட்டாலே அதாவது அடியார் இணக்கம் நிறைய ஏற்படும். நிறைய சிவநேய செய்திகளை செவிமடுப்பார்கள். திருக்கோயில் வழிபாடுகள் தல யாத்திரைகள்லாம் நிறைய கைகூடும். ஞானாசிரியருடைய தரிசனம் கைகூடும். இப்படி இருவினை ஒப்பு வந்துட்டாலே அந்த மலச்சக்தி கெடுவதற்கு ஏற்ற சந்தர்ப்ப சூழல்கள் எல்லாம் கூடி வரும். அப்போ அது மலபரிபாகம் உண்டாகும். மலத்தினுடைய சக்தி கெடுதல் என்பது உண்டாகும். உண்டாயிட்டா அதுக்கப்புறம் அதுவரை மறைந்து இருந்த அந்த திரோதன சக்தியா இருந்த அம்மை வந்து முற்பட்டு விளங்கி அருள் பொழிவாக அந்த ஆன்மாவை ஆட்கொள்வார். அந்த அருள் பொழிவு இருவினை ஒப்பு மலபரிவாக வந்த அடியார்களுக்கு எப்படி உமையன்னையார் அருட்சக்தியாக வெளிப்பட்டு இந்த அருளை பொழிகின்றாரோ அதுபோல மேகமே நீ பொழிவாயாக என்று எவ்வளவு அற்புதமாக இங்கே சொல்லியிருக்கின்றார் என்று நாம எண்ணி பார்க்க வேண்டும். ஆகவே இங்கு உமையில பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான விஷயங்களை சொல்கின்றார். உமையன்னையின் நிறத்தை பெற்று நீ விளங்க வேண்டும் என்று சொல்லும்போது உமையன்னையை உடையாள் என்ற சொல்லால் குறிப்பிட்டார். உடையாள் என்ன திகழ்ந்து அடுத்த தொடர்ல உமையன்னையாரின் சிற்றிடையை போல மின்னலை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லும் பொழுது எம்மை ஆளுடையாள் இட்டிடையின் மின்னி, அங்க ஆளுடையாள்னா முதல்ல உடையாள்னு சொன்னார், அடுத்து ஆளுடையாள்னு சொன்னார், அதுக்கப்புறம் அவருடைய திருவடி சிலம்பு ஒழிப்பது போல நீ இடி ஒளியை ஏற்படுத்த வேண்டும். அந்த இடத்துல சொல்லும்போது எம் பிராட்டி என்று சொன்னார், எம் பிராட்டி திருவடி மேல் பொன்னம் சிலம்பி சிலம்பினீங்களா. அதுக்கப்புறம் திருப்புருவம் என்ன சிலை குழவின்ட்டார், எம்பிராட்டி என்பதை திருப்புருவத்து கூட சேர்த்துக்கணும், எம்பிராட்டி திருப்புருவம் என்ன வானவில்லை ஏற்படுத்தின் இல்லையா மூன்று. அதுக்கப்புறம் தண்ணீர் பிரிவிழா நந்தம்மை ஆளுடையாள், நந்தம்மை ஆளுடையாள், அதுக்கப்புறம் உடையாள் எம்மை ஆளுடையாள் எம்பிராட்டி நந்தம்மை ஆளுடையாள்ங்க போது அது எம்மை ஆளுடையாள் அதே திருநாமம் தான். அப்ப மூன்று வகையான திருநாமங்கள் இங்கே இருக்கின்றன, என்னன்னா உடையாள் என்றும் எம்மை ஆளுடையாள் என்றும் எம்பிராட்டி என்றும் முறையே மூன்று திருநாமங்களை வாதவுரடிகள் குறிப்பிட்டு பாடி அருளி உள்ளார்கள். இதனுடைய உட்கருத்து என்ன என்பதை அருமையாக உரையாசிரியர் விளக்குகின்றார். உடையாள் என்று சொல்லும் பொழுது எல்லா உயிர்களையும் தனக்கு உடமையாக கொண்டவள், அது மாதிரி எல்லா உலகங்களும் 224 புவன தொகுதிகள் எல்லாம் படைப்புக்கு முன்னால முதல் காரண மாயையில தான் அடங்கி கிடக்கின்றன அவ்வளவு. ஆகவே அந்த மாயையும் அதில் அடங்கி கிடக்கின்ற மாயா காரியங்களையும் தனது உடமையாகவும் உயிர்களே அடிமையாகவும் உடையவள். உடமையே ரெண்டு வகையா சொல்லுவார்கள், அறிவு பொருள் உடமையா இருந்தால் அது அடிமை என்பார்கள். அடிமையினாலே நம்ம உலகியல் நினைச்சிடக்கூடாது, ஒருத்தருக்கு அடிமைப்பட்டு கிடக்குதுன்னா தனக்குன்னு எந்த விருப்பமும் இல்லாம முதலாளி விருப்பம் என்னவோ அதை மட்டும் நிறைவேற்றிக்கிட்டு அப்படி விரக்தியில கிடக்கிறது, அந்த மாதிரி அடிமை இல்லை. என்னன்னா தனக்கு எல்லா வகையிலும் யார் நன்மை செய்யறானோ அவனுடைய கருணையை உணர்ந்து அந்த கருணைக்கு அடங்கி இருத்தல், அவ்வளவுதான் இங்க அடிமையா இருத்தல், வேற ஒன்றும் இல்லை, இதுல எந்த தாழ்வும் கிடையாது. அதான் வந்து ஆங்கிலேயரை சார்ந்து வாழ்கின்ற அடிமை வாழ்வை எதிர்த்து பாடிய பாரதியார் அவர்கள் என்ன சொல்வார் என்றால், பூமியில் எவர்க்கும் இனி அடிமை செய்யும் என்று சொன்னவர் பரிபூரணனுக்கே அடிமை செய்து வாழ்வோம் என்று பாடியிருக்கின்றார். பரிபூரணனுக்கு அடிமை செய்தல் என்பது அது தாழ்வல்ல, ஏதோ இந்த அடிமைத்தனம் கூடாதுங்கிறதுனால ஆன்மீகத்தில் சொல்ற அடிமைத்தனத்தையும் இதை மாதிரி நினைச்சிடாதீங்கன்னு சொல்லி அப்பவே அவர் எச்சரிக்கையாக பாடியிருக்கிறார், பரிபூரணனுக்கு அடிமை செய்து தான் வாழணும் அப்படின்னு சொல்லி. அத மாதிரி எல்லா உயிர்களும் அவளுக்கு அடிமை, உலகங்கள்லாம் அவளுக்கு உடைமை இல்லையா. ஆகவே உயிர்களுக்கு மூன்று நிலைகள், கேவல நிலை, சகல நிலை, சுத்த நிலை. கேவல நிலையிலே எல்லா உயிர்களையும் தனக்கு அடிமையாக உடையவள் என்பது பற்றி உடையாள். அதுக்கப்புறம் எம்மை ஆளுடையாள் என்றால் இந்த உயிர்கள் சகல நிலைக்கு வரணும், ஆளாதல் என்றால் அடியாராக ஆதல். எப்போ உயிர்கள் அடியாராகும், கேவல நிலையிலே இருந்துகிட்டு இருந்தா இந்த உயிர்கள் சிவபெருமானுக்கு அடியாராகுமா சிந்தித்து பார்க்கணும். உயிர்களின் அறிவும் விளங்காது, இச்சையும் விளங்காது, செயலும் விளங்காது, இப்படி இருந்துட்டு இருந்தா உயிர்கள் எப்படி அடியாராகும், அதுகளுக்கு பிறவியை கொடுத்து இல்லையா அது வினைகளை செய்வதற்கான சூழல்களை உருவாக்கி வினையை செய்ய வைத்து அதற்கு பலனை ஊட்டி பக்குவப்படுத்தி படிமுறையில் அந்த உயிர்களை வளர்த்து தான் அடியார்கள் ஆகணும். இப்போ உயிர்கள் அடியார்களாக வரணும்னா சகல நிலைக்கு அந்த உயிர்கள் வந்தாகணும். ஆகவே எம்மை ஆளுடையாள்னு சொன்னது சகல நிலையிலே உயிர்களை ஆட்கொள்ளக்கூடிய இயல்புடையவள், உயிர்களை படிப்படியாக பேதித்து நம்மை வளர்த்துன்னு ஏற்கனவே சொன்ன மாதிரி பல்வேறு பிறவிகளிலும் போகங்களிலும் உயிர்களை செலுத்தி படிமுறையில் பக்குவப்படுத்தி தன் அடியாராக கொண்டு ஆட்கொள்பவள். ஆகவே உடையாள் என்பது கேவல நிலையிலே உயிர்கள் இருக்கும் பொழுது எல்லா உயிர்களையும் தனக்கு உடையவர்களாக உடையவள் என்ற பொருளிலே உடையாள்னு வந்தது. எம்மை ஆளுடையாள் என்பது உயிர்களை சகல நிலையில் வைத்து பிறவிகளில் வைத்து வளர்த்து பக்குவப்படுத்தி தனக்கு அடியாராக ஆக்கி ஆளும் தன்மை உடையவள், அதான் எம்மை ஆளுடையாள். அப்புறம் எம் பிராட்டி என்பது எம் தலைவி, உயிர்கள் அந்த அடிமை திறத்திலே அதனுடைய உன்னதமான ஒரு நிலைக்கு வந்துவிட்டால் அவன் அந்த உயிர்கள் சகல நிலையை கடந்து விடும், கடந்து சுத்த நிலைக்கு வந்து எம்பிராட்டி அதாவது இறைவி தான் நம்முடைய தலைவி, உமையன்னையர் தான் நம்முடைய தலைவி, சிவபெருமான் தான் தலைவர் என்ற தெளிவை பெற்றுவிடும். அந்த தெளிவோடு அந்த தெளிவுணர்ச்சியோடு சுத்த நிலைக்கு வந்த தெளிவுணர்ச்சியோடு எம் தலைவி என்று சொல்லக்கூடிய முறையிலே எம் பிராட்டி என்று அருளியுள்ளார். ஆகவே உடையாள் என்பது உடையாள், எம்மை ஆளுடையாள், எம்பிராட்டி என்பதன் மூலம் உயிர்களுடைய கேவல நிலை, சகல நிலை, சுத்த நிலைகளிலே உமையன்னை விளங்கக்கூடிய முறைமையினை இங்கே வாதவுரடிகள் தெரிவித்து அள்ளியுள்ளார் என்று உரையாசிரியர்கள் அற்புதமாக விளக்குகிறார். உயிர்கள் இந்த மூன்று நிலைகளிலுமே இருந்து மூன்று நிலைகளும் உயிர்களுக்கு உண்டு என்பதை சித்தியார்ல கேவல சகலம், கேவலம் சகலம் சுத்தம் என்று மூன்று அவத்தை கேவலம் சகலம் சுத்தம் என்று மூன்று அவத்தை ஆன்மா மேவுவன். கேவலம் தன் உண்மை மெய்பொறிகள் எல்லாம் காவலன் கொடுத்த போது சகலனா, மலங்கள் எல்லாம் ஓவின போது சுத்தம் உடையன் உற்பவம் துடைத்தே. ஒரு பாடல்லையே ஆன்மாக்களுக்கு மூன்றவத்தை உண்டு என்றும் அந்த ஒவ்வொரு அவத்தையும் எப்படிப்பட்டது என்றும் ஒரு பாடலுக்குள்ளேயே எப்படி தொகுத்து அருமையா சொல்லியிருக்கின்றார் பாருங்கள் நம்ம அருணந்தி சிவாச்சாரியார். அதுக்கு இதோட விடல, அதுக்கப்புறம் கேவலாவத்தையை பத்தி மட்டுமே தனியா ஒரு பாடல், சகலாவத்தை பற்றி இன்னொரு பாடல், சுத்தாவத்தை பற்றி இன்னொரு பாடல், தனித்தனியாகவும் சொல்லியிருக்கின்றார், ஒரே பாடலுக்குள் தொகுத்தும் சொல்லியிருக்கின்றார். முதல்ல தொகுத்து சொல்லிட்டு அப்புறம் வகுத்து சொல்றார். ரொம்ப அற்புதமான விளக்கங்கள் இதெல்லாம் நமக்கு தமிழ் மொழியில கிடைத்திருப்பது வந்து இதெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் செய்த பாக்கியம்தான். கேவலம் சகலம் சுத்தம் என்று மூன்று அவத்தை ஆன்மா மேவுவன். எல்லா உயிர்களுக்கும் முத்தி கிடைக்குமா என்று சிலர் வினா எழுப்புகின்றார்கள். அப்படி சொல்ல முடியாது என்று சிலர் சொல்கின்றார்கள். சித்தியார் பிரமாணம் பாருங்க, கேவலம் சகலம் சுத்தம் என்று மூன்று அவத்தை ஆன்மா மேவுவன் என்று எல்லா ஆன்மாவுக்கும் பொருந்தும்படியாக ஆன்மா மேவுவன் தான் சொல்லியிருக்கிறார். சில ஆன்மாக்கள் மேவும்னா சொல்லியிருக்கார் இல்லையே அகையினாலே. சுத்தம்னா என்னப்பா, சுத்தம்ங்கிற மூன்றாவது அவத்தை முத்தி தானே இல்லையா, முத்திக்கு வந்தாச்சு தானே அர்த்தம். ஆகையினாலே கேவலம் சகலம் சுத்தம் என்று மூன்று அவத்தை ஆன்மா மேவுவன் என்று சொன்ன ஆசிரியர் அதற்கு பிறகு ஒவ்வொரு பாடலிலே வகுத்து கூறுகின்றார். அதிலே சிவஞான சுவாமிகள் உரை பகுதியினை தாங்கள் அவசியம் பார்க்க வேண்டும். ஒவ்வொரு ஒரு பாடல்ல கேவலாவத்தை பற்றி சொல்கிறார், அடுத்த பாடல்ல சகலாவத்தை பற்றி சொல்கிறார், அடுத்த பாடல்ல சுத்தாவத்தை பற்றி சொல்கின்றார் இல்லையா. அறிவிலன் அமூர்த்தன் நித்தன் என்று தொடங்கக்கூடிய பாடல் கேவலாவத்தை பற்றி சொல்வது, உருவினை கொண்டு போக போக்கியத்து உன்னல் செப்பல் என்று தொடங்கக்கூடிய பாடல் அடுத்த பாடல் சகலாவத்தை பற்றி சொல்வது, இருவினை செயல்கள் ஒப்பின் ஈசந்தன் சத்திதோய என்று தொடங்கும் பாடல் சுத்தாவத்தை பற்றி சொல்லக்கூடியது. மூன்று பாடல்களுக்கும் சிவஞான சுவாமிகள் சொல்லியுள்ள உரையினை நம்ம பார்த்தால் நமக்கு மெய் செழிப்பு ஏற்படும். அவ்வளவு அற்புதமான உரை என்ன அப்படின்னு சொன்னா, கேவலாவத்தையில் இருந்த நிலைமைக்கு நேர்மாறான நிலைமைகளிலே சகலாவத்திலே உயிர் இருந்து வருகின்றது, சகலாவத்தையில் இருந்த நிலைமைக்கு நேர்மாறாக சுத்தாவத்திலே இருந்து வருகின்றது. கேவலாவத்தையும் சகலாவத்தையும் நேர்மாறானவை, சகலாவத்தையும் சுத்தாவத்தையும் நேர்மாறானவை. அப்ப கேவலமும் சுத்தமும் ஒரே மாதிரியா இருக்குமா? இதுவும் கேவலமும் சகலத்துக்கு நேர்மாறானதுன்னு சொல்றாங்க, சுத்தமும் சகலத்துக்கு நேர்மாறானு சொல்றாங்க. அப்படி இருந்தாலும் கேவலமும் சுத்தமும் வேறு வேறு தான், ஒத்த தன்மை உடையன அல்ல, வேறு வேறு தன்மை உடையன தான், ஆனாலும் ரெண்டும் சகல நிலைக்கு மாறாக இருக்கின்றன. அப்படி ஒரு விஷயத்தை ரொம்ப அற்புதமாக, சுத்த நிலை வந்து சகல நிலைக்கு மாறானதாக தான் இருக்கிறது, ஆனால் கேவல நிலை போன்றதல்ல, கேவல நிலை போன்றதல்ல, அதனினும் அது எந்த விதத்தில் உயர்ந்து விளங்குகின்றது என்பதெல்லாம் அந்த உரையை படிக்கும் போது ஒன்னோட ஒன்று ஒப்பிட்டு, சகலாவத்தைக்கு உரை சொல்லும் போது கேவலாவத்தை பாடலோடு ஒப்பிட்டு அதில் இப்படி இருக்கும் சொன்னார் இல்லையா, அப்படி இருக்கும் சொன்னார் இல்லையா, அதுக்கு மாறாக சகல நிலையில் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படியே சொல்லிட்டு வருவார். இப்படி இப்படி சகலநிலையில் இருந்தது இல்லையா, அந்த அந்த நிலைகள்லாம் சுத்தாவத்தையில் என்னென்ன காரணங்களால் நீங்கும், என்னென்ன காரணங்களால் சகலாவத்தையில் இருந்த குறைபாடுகள்லாம் நீங்கி நீங்கி இந்த ஆன்மா சுத்தாவத்தையில் முன்னேறும். ரொம்ப அருமையான உரைப்பகுதி அந்த மூன்று திருப்பாடல்களை சுவாமிகளின் உரையோடு அவசியம் எல்லாரும் பார்க்க வேண்டும். ஏன்னா அதெல்லாம் நமக்காக சுவாமிகள் எழுதி வைத்த பொக்கிஷம். அதெல்லாம் அதை பார்த்தா தான் நமக்கு வந்து அந்த சுத்தாவத்திக்கு முன்னேறுவதற்கு ஒரு தாகம் நிறைய ஏற்படும். இதில் எவ்வளவு அருமையாக விளக்கியிருக்கார் பாருங்க, உடையாழ்கும் போது எல்லாத்தையும் தன் உடமையாக கொண்டவர்க்கே அனாதி கேவல நிலையிலேயே உயிர் உலகங்கள்லாம் அவளுக்கு உடைமை, ஆகவே உடையாள். அதுக்கப்புறம் எம்மை ஆளுடையாள்னு சொல்லும் போது சகல நிலையில உயிர்கள் வினைப்போகத்தை நுகர்ந்து நுகர்ந்து பக்குவப்பட்டு தான் பெருமானுக்கு ஆளாகும் இல்லையா, அடிமையாகும். அப்போ ஆளுடையாளுங்கும் போது உயிர்களை அடியாராக பக்குவப்படுத்தக்கூடிய சகல நிலை குறிக்கப்படுகிறது. எம் பிராட்டின்னு சொல்லும் போது அவள் தான் நமக்கு தலைவி அப்படிங்கிற தெளிவு வந்த நிலை அது சுத்த நிலை. இந்த மூன்று அவத்தைகளையும் ரொம்ப அருமையாக தாய்மான சுவாமிகள், ஏன்னா அவர்கள் சித்தியார் உபதேசம் பெற்றவர்கள். தாய்மான சுவாமியிடம் நம்ம சித்தாந்த நிதி தவிர வேற எந்த நிதி கொண்டும் நம்ம பார்க்க முடியாது, பார்த்தா தெளிவு இருக்காது, ரொம்ப வெளிப்படையாகவே சொல்லிவிட்டார்கள். வீறு சிவஞான சித்தி நெறி மௌனோபதேச குருவே என்று நம்முடைய குருவை போற்றுகின்றார். சிவஞான சித்தியாரை மௌனோபதேசமாக உணர்த்தினார், எவ்வளவு பெரிய ஒரு நிலை பாருங்க. ஆகையினாலே அங்கே ஆச்சாரிய வணக்கம் பாடியிருக்கின்றார், என்னாலோ கண்ணி என்ற கண்ணியில நம்முடைய சமயாச்சாரியரையும் சந்தானாச்சாரியரும் தான் போற்றி பாடியிருக்கின்றார், வேறு எந்த ஆச்சாரியரும் போற்றி பாடவில்லை. அதில் சிவஞான சித்தியாரை முக்கியமாக இவர் உபதேசமாக பெற்றவர் தாய்மான சுவாமிகள் என்பதை அருணந்தி சிவாச்சாரியரை போற்றும் பொழுது சொல்லியிருக்கின்றார், பாதி விருத்தத்தால் இப்பார் விருத்தமாக உண்மை சாதித்தார் பொன்னடிகள் தான் பணிவது என்னாலோ என்று பாடியிருக்கின்றார். அதாவது ஆசிரிய விருத்தம் என்ற பாவகையிலே அருளந்தி சிவாச்சாரியார் சித்தியார் பாடல்களை இயற்றி வழங்கியுள்ளார். ஆகவே பாதி விருத்தம் என்றால் சித்தியாரில் உள்ள ஒரு பாடல், ஒரு ஆசிரிய விருத்த பாடல்ல பாதி பாடல், அதான் பாதி விருத்தம். இங்கே பாதி விருத்தம் என்பதில் விருத்தம் என்பது ஆசிரிய விருத்தத்தை குறிக்கிறது. அந்த பாதி விருத்தத்தின் பொருளை உணர்ந்து விட்டால் என்ன, அது பார் விருத்தமாகி விடுகிறது. பார் என்பது உலகம், உலகம் விருத்தமாகி விடுகிறது. அந்த இடத்துல விருத்தம் என்பது பயனற்றதுன்னு பொருள்படும். பாதி விருத்தம் என்பது என்னன்னா பாதி பாடல், ஆசிரிய விருத்தம் செய்யுளிலே அமைந்த பாடலை குறிக்கிறது. அது சித்தியாரிலே ஒரு பாடல் முழு பாடல் அல்ல, பாதி பாடல், அது ஒரு குறிப்பிட்ட பாடல் இருக்கின்றது. சித்தியாரில் நிறைய வாரி வழங்கியிருக்கின்றார் அருந்தி சிவம். இப்போ சொன்னோம் இல்லையா, கேவலாவத்தை சொல்றதுக்கு ஒரு பாடல், சகலாவத்தை சொல்றதுக்கு ஒரு பாடல், சுத்தாவத்தை சொல்றதுக்கு ஒரு பாடல், நால்வகை வாக்குகளா, வைகரி, அப்புறம் பைசந்தி, மத்திமை, வைகரி, மத்திமை, பைசந்தி, சூக்குமை, அதான வரிசை. வைகரி, மத்திமை, பைசந்தி, சூக்குமை. வைகரி வாக்கை சொல்றதுக்கு ஒரு பாடல், மத்திமை வாக்கை பற்றி சொல்றதுக்கு ஒரு பாடல், பைசந்திக்கு ஒரு பாடல், சூக்குமைக்கு ஒரு பாடல். அது மாதிரி சரியை என்னது, சரியைனா என்ன, அதுக்கு என்ன பயன், அது சொல்றதுக்கு தனிப்பாடல். கிரியைனா என்ன சொல்றது தனிப்பாடல், யோகம் பற்றி விளக்குவதற்கு தனிப்பாடல், ஞானத்தை பற்றி விளக்க தனிப்பாடல். ஞானத்திலையுமே கேட்டல் ஞானம், சிந்தித்தல் ஞானம், தெளிதல் ஞானம், நிட்டை, இந்த மூணு நாளுக்கும் தனித்தனி பாடல்கள். அதில் தெளிதலை பற்றி சொல்லக்கூடிய அந்த ஆசிரிய விருத்தத்தை தான் அங்கே தாய்மான சுவாமிகள் குறிப்பிடுகின்றார். தெளிதல் ஞானத்தை பற்றி விளக்கி சொல்லக்கூடிய ஆசிரிய விருத்தம் இருக்கின்றதே, அது முழுமையாக அல்ல, அதனுடைய முதல் பாதியை கேட்டாலே இந்த உலகம் பயனற்றது என்ற தெளிவு வந்து விடுமா. அந்த அனுபவத்தை தாய்மான சுவாமிகள் பெற்றிருக்கின்றார். அருளந்தி சிவாச்சாரியருடைய திருவாக்கிலே விளைந்த தெளிதல் ஞானத்தை விளக்கி சொல்லக்கூடிய ஆசிரிய விருத்தத்திலே பாதி அளவு கேட்ட மாத்திரத்திலேயே இவ்வுலகம் பயனற்றது என்ற ஒரு பூரணமான ஞானம் தாய்மான சுவாமிகளிடம் விளைந்து விட்டது. ஆகவே அருளந்தி சிவாச்சாரியர் அவர் நினைக்கும் போது அந்த திருப்பாடலின் அந்த முற்பாதி தான் அவருக்கு நினைவுக்கு வருகின்றது. அதான் பாதி விருத்தத்தால் இப்பார் விருத்தமாக உண்மை சாதித்தார் பொன்னடிகள் தான் பணிவதென்னாலோன்னு பாடினார். தம்முடைய குருவை சொல்லும் போது வீறு சிவஞான சித்தி நெறி மௌனோபதேச குருவே, வீறு கொண்ட சிவஞான சித்தி என்று சொல்லி அந்த சாத்திரத்தை அப்படி போழ்ந்திருக்கின்றார். இது போல மெய்கண்டாரை சொல்லும் போது பொய்கண்டார் காணா புனிதவனும் அத்துவித மெய்கண்ட நாதனருள் மேவும் நாள் என்னாளோ என்று பாடுகின்றார். ஆகவே தம்முடைய கொள்கையான சுத்தாத்துவித சைவ சித்தாந்த கொள்கை என்பதை மிக தெளிதாக உணர்த்தி சைவ சமயமே சமயம், பொய் வந்துள்ளலும் சமய நெறி புகுத வேண்டா என்றும் தெளிவாக பாடியுள்ளார்கள். ஆகையினாலே அந்த தாய்மான சுவாமிகள் கேவலம் சகலம் சுத்த சொத்தம் என்ற மூன்று அவத்தைகளிலும் தன்னை வைத்து தம்மைனா உயிர் இனத்தையும் சேர்த்துக் கொள்கின்றார். உயிர் வர்க்கமாகிய எம்மை என்று தம்மையும் உட்படுத்தி உயிர் வர்க்கமாகிய எம்மை எப்படியெல்லாம் இந்த சிவம் வளர்த்து வந்தது, எந்த நிலையில் இருந்த எம்மை எப்படி எடுத்து எடுத்து பேதித்து எப்படி வளர்த்து எடுத்தது என்பதை அருமையாக பாடியிருக்கின்றார். காரிட்ட ஆணவ கருவறையில் அறிவற்ற கண்ணிலா குழவியை போல், அறிவு வளர்ச்சியும் அந்த குழந்தைக்கு வரல, என்ன கண்ணை திறந்தும் பார்க்க முடியல, இப்படிப்பட்ட நிலைதான் ஆணவ மறைப்புல முழுமையாக கிடக்கின்ற அந்த கேவல நிலை, உயிர்களின் கேவல நிலை. காரிட்ட ஆணவ கருவறையில் அறிவற்ற கண்ணிலா குழவியை போல் கட்டுண்டு இருந்த எமை வெளியில் விட்டு, வெளியில் அதாவது இந்த உலகத்துல விட்டு அல்லலாம் காப்பிட்டு அதற்கு இசைந்த பெயரிட்டு, என்னன்னா உடம்பு, அது என்ன உடம்பு, ஆண் உடம்பா பெண் உடம்பா, அதற்கேற்ப ஒரு பேர் இல்லையா, அந்த உடல் பந்தப்படுத்துவது. எனவே அல்லலாம் காப்பிட்டு அதற்கு இசைந்த பெயரிட்டு மெய்யென பேசு பால் பொய்யுடல் பிளக்க வினை அமுதம் ஊட்டி இல்லையா, இந்த உடல் சார்பு மேலும் மேலும் வேண்டும்ங்கிற மாதிரி வினைப்போகங்களாகிய உணவினை ஊட்டி பெரிய புவனத்தினிடை போக்குவரவு உருகின்ற பெரிய விளையாட்டு அமைத்திட்டு, இந்த பெரிய உலகத்துல பிறந்தும் இறந்தும் வரும்படியான ஒரு விளையாட்டிலே செலுத்தி ஏறிட்ட தன் சுருதி மொழிதப்பில் நமனை விட்டு இடருற உருக்கி வினைக்கு ஏற்ப போகங்கள் தண்டங்கள் எல்லாம் கொடுத்து இடர் தீர்த்து அப்புறம் பக்குவப்படுத்தி துன்பத்தை தீர்த்து இரவு பகல் இல்லாத பேரின்ப வீட்டினில் இசைந்து துயில் கொள்மின், இரவு பகல் இல்லாத பேரின்ப வீட்டினில் இசைந்து துயில் கொள்மின் என்று சீரிட்ட உலகன்னை வடிவான எந்தையே, என்ன அம்மையின் மூலமாகத்தான் இப்படி உயிர்களை பேதித்து வளர்த்து எடுத்து வருகின்றார் பெருமான். அதனால் இந்த கேவல நிலை, சகல நிலை, சுத்த நிலையில வைத்து உயிர்களை வளர்த்து வருவது அம்மையின் செயலாக இங்கே தாய்மான சுவாமிகளும் பாடியிருக்கின்றார் பாருங்க. அதனால தான் கேவல நிலையிலே உயிர்களுக்கு உடையாளாக இருப்பவள் சகல நிலையிலே எம்மை ஆளுடையாள் என்ற முறையிலே உயிர்களை அடியார்களாக ஆக்கும் முறையிலே இருக்கின்றார் உமையன்னையார். சுத்த நிலையிலே அவர்கள் தலைவி என்று உணர்ந்து போற்றக்கூடிய வகையிலே எம்பிராட்டியாக இருக்கின்றார். ஆக உலகன்னை மூ வாயிலாக இந்த செயலை செய்கின்றார் பெருமான். அதான் சீரிட்ட உலகன்னை வடிவான எந்தையே சித்தாந்த முத்தி முதலே சிறகிரி விளங்கவரு தட்சிணாமூர்த்தியே சின்மயானந்த குருவே என்று பாடியிருக்கின்றார். இந்த பாடலை முழுக்க ஒத்து அம்மையனுடைய செயலாகவே நம்முடைய மாதவ சிவஞான சுவாமிகளும் செப்பரைப்பதி அகிலாண்டேஸ்வரி பதிகத்திலே பாடியுள்ளார். இந்த மூன்று அவத்தைகளிலும் வைத்து உயிரை வளர்த்து ஆட்கொள்ளக்கூடிய பாங்கு என்னவென்றால், செம்புறு களிம்பன அனாதிமலம் மூழ்கி இருள் சேரும் அலர்விழி என்னவே தெளிவற்ற கேவலத்து அசைவற்று இருந்து மலசேட்டையால் குளவி குருடர் தம்பினியினால் உற்ற பால்கோளை நோக்க அவை தமை அளிப்பாரென்ன நான் சார்கண்ம மாயையை விரும்ப நீ தந்திட சகலனாய். கேவல நிலையிலிருந்து சகல நிலைக்கு வந்தாச்சு. சகலனாய், சகலனாய் வந்ததுனால என்ன நடக்குது? சுழல் கரங்கு பம்பரமதன்ன நீள் பிறவி சுழிக்குளே பட்டுழல் பெரும்பாவியேன். இப்படி கரங்கு போலவும் என்ன பம்பரம் போலவும் பிறப்பிறப்பில் சுழன்று வருகின்றேன் இல்லையா பெரும்பாவியேன். நான் சுத்தாவத்திக்கு போவது என்னால் கேட்கின்ற அதுக்கு மலங்கள்லாம் நீங்கடுமே. பாழான மலமற்று வினையற்று மாயையின் பற்று விட்டு என்னை அறிந்து உன் அம்பொன் அடி நீழல் சேர்ந்து நான் அதுவாயிருக்க அருவாயிருப்பதென்றோ என்று அருமையாக கேட்பார். அருள்ஞான வாரியே ராசை மேவிய செல்வ அகிலாண்டம் என்னும் அரசே என்று அண்மையில் உள்ள செப்பறை பதியிலே விளங்கக்கூடிய ராசவல்லிபுரம் பகுதியை சார்ந்த செப்பறையிலே விளங்கக்கூடிய அகிலாண்டேஸ்வரி பெருமாட்டி மீது ராசை மேவிய செல்வ அகிலாண்டம் என்னும் அரசே என்று அம்மையின் செய்தியில் வைத்து பாடியுள்ளார். ஆகவே எம்பெருமான் தம்முடைய சக்தியின் மூலமாக தம்மை விட்டு நீங்காத தம் சக்தியின் மூலமாகத்தான் உயிர்களை கேவல நிலையிலும் காத்தொழுகின்றார், சகல நிலையிலும் வைத்து காத்தொழுகின்றார். சுத்த நிலைக்கும் உயர்த்தி பரமானந்த பேரின்பத்தை பரமானந்தமாகிய அந்த வீட்டின்பத்தையும் அருள்கின்றார். ஆகையினாலே அந்த நிலைக்கு ஏற்ப உமையன்னையை உடையாள் என்றும் எந்தம்மை ஆளுடையாள் என்றும் எம்பிராட்டி என்றும் அருமையாக சொல்லியிருக்கின்ற இந்த பாங்கினை நம்முடைய சிவக்கோமின் ஐயா அவர்கள் விளக்குவது மிகவும் பொருத்தமானதாக இருக்கின்றது.